الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வுடைய பேரால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வியாபாரம் செய்வது எப்படி என்கிற தலைப்பில் உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். உண்மையில் வியாபார நடவடிக்கைகளை தொடர்புபடுத்தளவில் எங்களை விட நீங்கள்தான் ரொம்பவும் அறிந்தவர்கள். அதிலும் குறிப்பாக அக்குருணை மக்கள் வியாபாரத்திலே முன்னேற்றம் கண்டவர்கள். பொதுவாக சந்திரமண்டலத்துக்கு போனாலும் அக்குருணை காத்தாங்குடி ஆட்கள் வியாபாரம் செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வியாபாரத்தில் உங்களுக்குள்ள தொடர்புக்காக அது சொல்லப்படுவது. எங்களுடைய வியாபார அனுபவம் எப்படின்னு சொல்லி சொன்னால், ரெண்டு கிழமைக்கு முன்னால ஒரு இளைஞர் தேயிலை விற்று கொண்டு வந்தார். நானும் கண்டோட தேயிலை நார்வ சாமான் தானே, ஏதாவது வாங்கினா அவருக்கு ஏதாவது கிடைக்கும், அவர் சுமந்துட்டு போறதுல குறவாகும் சொல்லி ரெண்டு பேக்கெட் தேயிலையை வாங்கினேன். வாங்கிட்டு அவர் போக வைஃப் வந்து கேட்டா பலமையா வார ஆளாண்டு நான் இல்லைன்னு சொன்னேன். பேக்கெட்டை பார்த்தா கவர் பண்ணிருந்துச்சு. வைஃப் பார்த்தோன்னே சொன்னா அப்படின்னா தேயிலை நல்லா இருக்காது, வளமையா வாராருன்னு சொன்னா நம்பி வாங்கலாம், வளமையா வராத ஒரு ஆள் கவர் பண்ண கிரிக்கெட்ல தாரானா நல்லா இருக்காது. நான் பாவம் தூக்கிட்டு போறான் புரிய, அதுக்காக தான் எடுத்தேன்னு சொல்லி. பாவத்துக்கு வாங்கணும்னா ஒன்று வாங்கிக்கி, எதுக்கு ரெண்டு வாங்கினீங்கன்ட்டு ஒட்டிச்சா சொன்ன மாதிரியே தேயிலை மாதிரியே இல்லை. சரி பரவாயில்ல, பாவப்பட்டு வாங்கினேன்னு சொல்லிட்டு திரும்ப நான் டக்குன்னு போயிட்டு ஒரு பேக்கெட்டை உடைச்சிட்டேன், அதுக்கு காசு எடுத்துக்கிறேன், மற்ற பேக்கெட்டை திருப்பி தாருன்னு சொல்லி கொடுத்துட்டேன். எங்களுக்குள்ள வியாபார அனுபவம் இப்படி. வியாபார நடவடிக்கைகளை பொறுத்தளவுல அல்லாஹ்வுடைய அருளால் நீங்க அதுல சேர்ந்தவர்கள். இங்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் வியாபாரம் செய்வது எப்படி என்கிற தலைப்புல நாம் சொல்லப்போவது வியாபாரத்துக்காக இருக்கக்கூடிய சில அடிப்படையான ஒழுங்குகள் மாத்திரம்தான். இந்த ஒழுங்குகளை பொறுத்தளவுல பெரும்பாலும் நமக்கு தெரிந்ததாகவும் இருக்கும், ஆனால் நாம் பொதுபோக்காக இருப்போம், கவனஹீனமாக இருப்போம். சில நேரங்களில் அது எங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ணலாம். முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கான சூழ்நிலை எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால், எங்களுக்கு வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், அது அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த ஒரு அருளாகும். அல் குர்ஆனிலே ஒரு சின்ன சூரா, நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூரா, லீலாஃபி குரைஸ் லீலாஃபிஹிம் ரிஹ்லத ஸிதாய் வஸ்தை, கோடை மாறி காலங்களிலே வர்த்தகத்துக்காக பயணம் செய்வதற்கு அல்லாஹு தஆலா குறைசி சமுதாயத்துக்கு, குறைசி குலத்துக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறானே, அதற்காக குறைசி குலம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பல்யாபுது ரப்பஹாதல் பைத், அவர்கள் செய்ய வேண்டிய நன்றி என்ன என்று சொன்னால், காபாவினுடைய இறைவனை அவர்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த சூராவிலே அல்லாஹு தஆலா குறைசிகளுக்கு செய்த ஒரு அருளை சொல்கிறான். அது என்ன என்று சொன்னால், கோடை காலத்தில் அவங்க ஒரு ஏரியாவுக்கு பிசினஸ்க்கு போவாங்க, மாறி காலத்தில் இன்னொரு ஏரியாவுக்கு பிசினஸ்க்கு போவாங்க. இந்த வியாபாரத்துக்கான பயணத்துக்குரிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா குறைசி சமுதாயத்துக்கு கொடுத்திருந்தான். அதே நேரம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அது என்ன பாதுகாப்புன்னு சொன்னால், இவங்க மக்காவாசிகள், அந்த மக்காவுக்கு எல்லா ஊர் மக்களும் ஹஜ்ஜுக்காக வருவாங்க, உம்ராவுக்காக வருவாங்க. அதனால மக்காவாசிகள் வெளியே போற நேரம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, ஒரு கண்ணியம் இருந்துச்சு, அவங்களுக்கு அடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வம்பு பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்க ஊருக்கு நாங்க திரும்ப போக இருக்குது. அப்ப அல்லாஹு தஆலா குறைசிகளுக்கு இந்த கோடை மாறி காலங்களிலே பயணம் செய்வதற்கு வாய்ப்பளித்தானே, அதற்கு அவர்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்தட்டும் என்று இந்த சின்ன சூறாவோட சொல்கிறார். இதுல நாங்கள் விளங்க வேண்டிய அடிப்படை என்னவென்று சொன்னால், எங்களுக்கு வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நாங்கள் வாழக்கூடிய நாட்டில் இருக்குது என்றால், அது அல்லாஹ் செய்த ஒரு அருள். இந்த அருள் எங்களுக்கு எப்ப விளங்குதுன்னா, பிசினஸ் செய்யறது சிக்கலாகும் போது விளங்குது. இவ்வளவு காலம் நல்லா செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப பிரச்சனை ஆகுது, அப்பதான் நமக்கு இது ஒரு அருள் என்றது விளங்குது. ஒரு காலம் இருந்தது, யுத்தம் நடந்து கொள்ளக்கூடிய காலம், தமிழ் ஏரியாவுக்கு சிங்கள மக்கள் போக மாட்டாங்க, சிங்கள ஏரியாவுக்கு தமிழ் மக்கள் போக மாட்டாங்க. ரெண்டு ஏரியாவுக்கும் எங்களுக்கு போய் பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. முஸ்லீம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முஸ்லீம்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு அது காரணமாகவும் இருந்தது. அப்பெல்லாம் இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த ஒரு அருள் என்று எங்களுக்கு விளங்கலை. எப்ப விளங்குதுன்னு சொன்னா, எங்களுக்கு சில பிரச்சனை இனவாதம் வந்து ஒரு ஏரியாவுக்கு போக முடியாது என்று வருகிற போதுதான் இது எங்களுக்கு அல்லாஹ் செய்த ஒரு அருள் என்றது விளங்க வருது. அப்ப அல்லாஹ்வுத்தால அந்த சின்ன சூறாவுல பிசினஸுக்காக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ், அதுக்கு நன்றியாக நீங்க கஅபாவுடைய இறைவனை வணங்குங்க என்று அல்லாஹ்வுத்தால சொல்றான். இதுல நாங்க விளங்க வேண்டியது என்றால், பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு நிம்மதியா தந்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹ் செய்த ஒரு அருள், அதுக்கு நாங்க நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து வியாபாரத்தை பொறுத்தளவுல குர்ஆனும் சுன்னாவும் வியாபாரத்தை போற்றுதும், வியாபாரத்தை சிறப்பித்து சொல்லுதும். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல வியாபாரம் என்ற வார்த்தையை வேற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். அதனூடாக வியாபாரம் என்கிறது நாங்க அன்றாட வாழ்க்கை பொழைப்புக்காக செய்யற ஒரு வேலையாக மட்டும் இஸ்லாம் பார்க்கல. வியாபாரம் என்கிறது குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஊக்கப்படுத்தப்பட்ட ஒரு அம்சம். உதாரணமா பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஜிஹாத எப்படி சொல்றான்னு பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, அல்லதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலியும், கடுமையான வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிசினஸை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஒரு வியாபாரத்தை நான் சொல்லட்டுமா. அது என்ன வியாபாரம் தான், தூமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலை அவனது ரசூலையும் விசுவாசம் கொள்ளுங்கள். வ துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய உயிராலும் பொருளாலும் போராடுங்கள். ஸாலிக்கும் கைருல்லக்கும் இன் குந்தும் தஆலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இது உங்களுக்கு நல்லது என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை பிசினஸ் ஆக சொல்கிறார். இது நாங்கள் அல்லாஹோட செய்யக்கூடிய ஒரு வியாபாரம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. வியாபாரம் என்கிறது போற்றுதலுக்குரிய ஒன்றாக இருக்கிற காரணத்தினாலதான் அல்லாஹு தஆலா ஜிஹாதை வியாபாரமாக, அல்லாஹ்வுடன் செய்யக்கூடிய வியாபாரமாக சொல்கிறார். இது சூரா சஃபுல 10-12 வசனங்கள் இந்த செய்தியை பேசுகிறது. சூரா தௌபாவினுடைய 111 வசனத்தில் அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ அஸ்தரா மினல் முஃமினீன் அம்புசஹும் அம்வாலஹும் பியன்னலஹுமுல் ஜன்னா, மூமின்களிடமிருந்து அவர்களுடைய உயிரையும் பொருளையும் சுவர்க்கத்தை தருவதாக சொல்லி அல்லாஹ் வாங்கி கொண்டான். மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா அவங்களோட உசுரை வாங்கிட்டான். நீங்க உங்களோட உசுரை எனக்கு தாங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன், நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை எனக்காக செலவழிங்க, நான் உங்களுக்கு சொர்க்கம் தருகிறேன் என்று அல்லாஹ் மூமின்களோடு ஒரு வியாபாரம் செய்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹோடு நீங்கள் செய்து கொண்ட இந்த பிசினஸ் சம்பந்தமாக நீங்க சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி அடையுங்க, இது ஒரு நல்ல பிசினஸ் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. அப்ப குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹு தஆலா அவனது பாதையில போராடுவதை வியாபாரமாக சொல்கிறார். ஒரு மூமின் அல்லாஹுக்காக உசுர கொடுக்கிறான்டா, தந்த உசுர அல்லாஹுக்கு வித்துட்டு அல்லாட்ட இருந்து சொர்க்கத்தை வாங்குறதா அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. அல்லாஹுக்காக தனது பொருளை செலவு செய்யறதாக இருந்தா தனது பொருளை அல்லாட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட இருந்து சொர்க்கத்தை வாங்கி கொள்வதாக அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. ஒரு வியாபாரமாக குர்ஆன்ல சொல்லப்பட்டுகிறது. இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் போது வியாபாரம் என்கிறது இஸ்லாத்தின் பார்வையில் போற்றுதலுக்குரியது. அது வந்து என்ன செய்ய நாங்க இதுக்குள்ள வந்து மாட்டிட்டோம், வேற வழி இல்ல, இந்த மாதிரி நினைக்க வேண்டியது உங்களுக்கு கிடையாது. இது வந்து ஒரு அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த ஒரு ஆகுமான ஹலாலான ஒரு வழிமுறைகள் உள்ளது. அல்லாஹு தஆலா வியாபாரத்தை ஊக்குவிக்கிறத பாருங்க. இது வியாபாரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, சிறப்பான ஒன்று சொல்கிறாங்க. வியாபாரத்தை அல்லாஹு தஆலா ஊக்குவிக்கிறாங்க. எப்படி ஊக்குவிக்கிறான்னு சொன்னா, ஜும்மாவுடைய சட்டங்கள் பூரணமாகாத ஒரு காலகட்டம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா செய்யறாங்க. அந்த டைம்ல சிரியாவுல இருந்து வியாபார குழுக்கள் வருது. வியாபார குழுக்கள் வந்த உடனே சாமான் பரிமாறுவாங்க, பொருட்கள் முடிய முடிய டிமாண்ட் கூடும். வந்தோடனே வாங்குறவங்க கொஞ்சம் குறைஞ்ச விலைகளுக்கும் கை மாத்துக்கும் வாங்கிக் கொள்ளலாம், அதாவது ஒரு பண்ட மாட்டுக்கும் வாங்கிக் கொள்ளலாம். வியாபார குழுக்கள் வந்தாங்க என்ற தகவல் அறிஞ்ச உடனே ஜும்மாவுல ரசூல் சொல்லாங்க பயாமடிட்டு இருக்கிறாங்க. கீழே இருந்த சகாபாக்கள் தான் சாமா வாங்க போயிட்டாங்க. 12 சகாபாக்கள் தான் அன்றைக்கு ஜும்மாவுக்கு இருந்தாங்க. அப்ப சட்டதிட்டங்கள் வரல. அல்லாஹு தஆலா இதை கண்டித்து ஒரு குர்ஆன் வசனம் திறக்கிறாங்க. ஒரு வியாபார பொருளை கண்டுட்டாங்கன்னு சொன்னா, நபியே வசல கூக்க காயுமா, நீங்க குத்துபா ஓதும் போது உங்களை விட்டுட்டு ஓடிடுறாங்க,
எங்கிற சட்டம் வந்து நீங்க அதாவது ஜும்மாவுடைய அதான் சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரம் ஹராம் என்கிற சட்டம் அது. இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கும்போது எப்படி சொல்றாங்கன்னா, தொழுகை முடிந்து விட்டால், ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால், பந்த சிறுபில்லால் பூமியில நீங்க பறந்து திரிங்க, பபுத்தவும் இன் பதில் இல்லா, அல்லாஹ் உங்களுக்காக தயார் பண்ணி இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சிறப்பை, அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தேடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. பாந்து சொல்லப்பட்டால் வியாபாரத்தை விட்டுடுங்க, தொழுது முடிந்து விட்டால் பூமியில பறந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. அங்கு அல்லாஹ் தஆலா வியாபாரத்துக்காக வெளியேறி போவதைத்தான் சொல்கிறாங்க. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா தொழுத முடிஞ்சுச்சுன்னா நீங்க வியாபாரத்துக்கு பறந்து செல்லுங்க என்று அதை ஊக்குவிக்கிறது மட்டும் இல்லாம, அதை மின் பதில் இல்ல, இது அல்லாஹ்வுடைய சிறப்புகள் உள்ளது, ஆனா வதுக்குருல்லாஹ கதீரன், அல்லாஹ அதிகமா நினைவு கூறுங்க, பிசினஸ் வந்து அல்லாஹ மறந்துடாதீங்க என்கிறதை அல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளை சிறப்பித்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லும் போது, சுனன் இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இது. இதே கருத்துல நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது, சிலதுல பலஹீனம் என்கிற கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஸுஹைப் அல் அர்னாவுத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸா ஹசன் என்கிற தரத்தில் உள்ளதுன்னு சொல்றாங்க. அத்தாஜிருல் அமீனு சதூக் அல் முஸ்லிம், ஒரு வியாபாரி, அவர் நம்பிக்கையான வியாபாரி, உண்மை பேசக்கூடிய வியாபாரி, முஸ்லிமான வியாபாரி, இப்படி நல்ல வியாபாரியை பொறுத்தளவில் நாளை மறுமையில சஹீதுகளோடு இருப்பாரு. வேறு சில அறிவிப்புகளில் நபிமார்கள் சாதியங்களோடு இருப்பாங்க என்கிற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்கிறவர்களை சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க. வியாபாரி நாணயமானவராக இருந்தால், உண்மை பேசுகிறவராக இருந்தால், நாளை மறுமையில நபிமார்களோட, சித்திக்கங்களோட, சுகதாக்களோடு எழுப்பப்படுவார் என்கிற கருத்து பரவலான பல செய்திகள்ல பதிவாக இருக்குது. இந்த ஹதீஸ்ல அவர் நாளை மறுமையில சுகதாக்களோடு இருப்பார், அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்தவர்களோடு இருப்பாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சுனன் இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். ஆக வியாபாரம் செய்கிறவர்கள் வியாபாரத்தை நல்ல முறையில் செய்யறாங்கன்னா, அவங்க அல்லாஹ்வுடைய ஒரு இபாதத் செய்தா என்ன நன்மை அடைகிறாங்களோ அந்த நன்மை அவங்க அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுது. எனவே வியாபாரம் என்கிறது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று கிடையாது, அதுவும் ஒரு இபாதத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சார்களே, இந்த வியாபாரம் செய்கிற போது மனிதன் அதுல சில நேரங்கள்ல ஆர்வ கோளாறாகி வியாபாரம் தான் வாழ்க்கை என்ற நிலைக்கு மாறுற நிலையை நாங்க பார்க்கிறோம். அதுல சில நேரங்களில் மார்க்கம் புறக்கணிக்கப்படுகிறது. நாம் வியாபாரம் செய்கிற போது அந்த வியாபாரம் என்கிறது அல்லாஹ்வை விடவோ, அல்லாஹ்வுடைய ரசூலை விடவோ, இஸ்லாத்தின் அடிப்படையில் செயல்படுவதை விடவோ எங்களுக்கு சிறந்ததாக இருந்தால் அந்த வியாபாரத்துல நாங்க ஒரு தப்பான ஒரு வியாபாரத்தில் இருக்கிறோம், தப்பான அணுகுமுறையில் இருக்கிறோம் என்கிற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரா தௌபாவுல 9வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் இன் கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிகள், அசீரத்துக்கும் உங்களுடைய குடும்ப உறவினர்கள், அம்பாலு நிப்தரஸ்து மூஹா நீங்க சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய செல்வம், நஷ்டம் போயிருமோ பயந்து பயந்து நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள், நீங்கள் விரும்பி இருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள், அஹப்ப இலைக்கும் ரசூலிஹி அல்லாவை விடவும் அவனது தூதரை விடவும், அல்லாவுடைய பாதையில் போராடுவதை விடவும் உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கு சொல்லப்பட்ட 9 விஷயங்கள்ல ஒன்று நஷ்டம் போயிருமோன்னு பயந்து பயந்து நீங்க செய்யக்கூடிய வியாபாரம், இது வந்து அல்லாஹ்வை விட, ரசூலை விட, அவனது பாதையில் போராடுவதை விட உங்களுக்கு சிறப்பா போச்சுன்னா நீங்க அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரியவங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வரும், நீங்க அதை எதிர்பார்த்திருங்க அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப நாங்க பிசினஸ் செய்யும் போது அந்த பிசினஸ் வந்து எங்களுக்கு அல்லாஹ்வை விட, ரசூலை விட, அவனை பாதையில போராடுவதை விட சிறப்பானதாக விருப்பத்துக்குரியதாக ஆகிடக்கூடாது. இங்க அல்லாஹ் பாதித்துக்கூடிய வசனத்தில் அந்த அருமையை பாருங்க, நஷ்டம் போயிருமோன்னு பயந்து பயந்து நீங்க செய்யக்கூடிய வியாபாரம் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இப்படியான ஒரு வியாபாரத்துலதான் தொழுகை இல்லாம ஒழுங்கா சாப்பாடு இல்லாம ஒழுங்கா தூக்கம் இல்லாம அதுவே வாழ்க்கை இருப்பாங்க. உதாரணமா ஒரு ஆள் நிறைய லேன் எடுத்து போட்டிருக்கிறார், காணி வாங்கி போட்டிருக்கிறார் பிசினஸுக்காக சொல்லி. இந்த காணி வாங்கி போட்டவருக்கு அதை பத்தி ஒரு பதட்டம் இருக்குமா? அதுக்குள்ளேயே போய் இருந்துட்டு கொண்டு தேவை இருக்குமா? இவர் நஷ்டம் வரண்டு பயந்துட்டு இவர் வேண்டிய பாடல அவரோட பாடல இருக்கலாம், காணி நிலம் தேவையானவன் கோல் பண்ணலாம், இவர் விளைய சொல்லலாம். இவருக்கு ஒரு பயம் இல்லை, இந்த காணியை அவனா தளவாடுத்துட்டு போயிருவான் தூக்கிட்டு போயிருவான் இந்த பயம் இல்லை. அப்ப இந்த வியாபாரியை பொறுத்தளவுல நஷ்டம் போயிருமோன்னு பயந்து அதுக்குள்ளேயே தலையடிச்சிட்டு கொண்ட வியாபாரி கிடையாது. நஷ்டம் போயிருமோன்னு பயப்படுறவன் என்ன செய்யறான்னா, நஷ்டம் வந்துடக்கூடாது நஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு அதுவே வாழ்க்கைன்னு ஆகிருந்தாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வருகிற போது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்கள் சில பிரச்சனைகளை சந்திச்சாங்க. அதாவது ஹைபர் போர் சந்தர்ப்பம், ஈச்ச மரங்கள் கனிஞ்சி அதை அறுவடை செய்யக்கூடிய காலம், அதே நேரம் கடுமையான சூடு காலம், அப்பதான் அது கனியும். இந்த நேரத்தில் போர் செய்ய வேண்டி வந்துச்சு. சஹாபாக்கள் மூணு பேரு இந்த அறுவடை வேலைகள் தான் போய் லேட் ஆகி லேட் ஆகி கடைசியில போகாம விட்டாங்க. அல்லாஹு தஆலா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தான். ரசூலுல்லாவோ சஹாபாக்களோ கிட்டத்தட்ட 53 நாள் அவங்களோட பேசல, மதீனாவுல யாருமே அவங்களோட தொடர்பு கொள்ளல, அவங்களுக்கு இந்த உலகமே சுருங்கி போனது மாதிரி ஆகிவிட்டதுன்னு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு வந்த பிரச்சனை என்னடா, அறுவடை வேலை இந்த டைம்ல வெளியே போறதான்னு அறுவடைக்காக நின்றாங்க. அவங்களுடைய நோக்கம் இருந்துச்சு, நம்ம போயிடலாம் இன்னைக்கு வேலை நாளைக்கு போயிடலாம், நம்ம குதிரையில வேகமா போய் சேர்ந்துடலாம் என்று நினைச்சாங்க, அப்படியே தாமதிச்சிட்டாங்க. அப்ப விவசாயம் செய்யணும், ஆனா அது வந்து அல்லாஹ்வுடைய போராட்டத்துக்கு உங்களுக்கு தடை அமையுது. வியாபாரம் செய்யணும், அது வந்து இந்த அதாவது மார்க்கத்துக்கான உள்ள பணிகளை விட்டு உங்களை தூரம் ஆக்குதுன்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய தண்டனையை தேடித்தரக்கூடிய ஒரு வியாபாரமா? அப்ப நம்ம பிசினஸ் செய்யறதாக இருந்தா அதுல நம்ம கவனமா இருக்கும். இந்த வியாபாரம் வந்து அல்லாவை விடவோ அவனது தூதரை விடவோ அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவோ எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆகிடக்கூடாது. இதுல நாங்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது வியாபாரம் செய்யுங்கிற போது நாங்கள் அடிப்படையில கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அடுத்தது இந்த வியாபாரம் வந்து அல்லாஹ்வுடைய விக்கிரை விட்டும் தொழுகையை விட்டும் எங்களை பராக்காக்க கூடாது. அப்படி பராக்காக்குதுன்னு சொன்னா இந்த வியாபாரம் எங்களை அழிவின் பக்கம் இழுத்து செல்கிறது. அல்லாஹு தஆலா சூரா 100 அதாவது சஹாபாக்களை பத்தி சொல்கிற போது ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லா. இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வியாபாரங்களோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும், இகாமி ஸலா தொழுகையை விட்டும், இதாயி ஜகா ஜகாத்தை விட்டும் அவர்களை பராக்காக்காது. தொழுகையை டைமுக்கு தொழுதுக்குவாங்க, சக்காத்தை கொடுக்க வேண்டிய முறையில கொடுத்துக்குவாங்க, அல்லாஹ்வுடைய திக்ர அவங்களுக்கு இருக்கும். ஏண்டா அவங்க என்ன செய்யறாங்கடா, யகாபூன யௌமன் தத்தக்கல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் தடம் புரளக்கூடிய அந்த நாளை அவங்க பயப்படுறாங்க. மர்மை நாள பயந்து அவங்க பிசினஸ் பண்றாங்க, ஆனா அந்த பிசினஸ் வந்து அவங்களுக்கு தொழுகைக்கு இடைஞ்சலா அமையல, சக்காத்துக்கு இடைஞ்சலா அமையல, அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவதற்கு அவங்களுக்கு அது இடைஞ்சலாக அமையல. அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மர்மைய பத்திய பயத்துல இருக்குது. அந்த பயத்தோட அவங்க வியாபாரம் செஞ்சாங்க. என்ன அல்லாஹ்வு தஆலா சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற போது, ஒரு நாள் மாலையில அல்லாஹ்வுடைய நினைவு திக்ர விட்டு அவங்க மறக்கடிக்கப்பட்டாங்க. எதனால மறக்கடிக்கப்பட்டாங்கன்னா, அவங்கள்ட்ட குதிரை படை இருந்துச்சு. அந்த குதிரைகளை பார்த்துட்டு அதை தடாவி கொண்டு அதை பத்தி அழுகிற லைட்ஸ் இருந்ததுல அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய திக்ர மறந்துருச்சு. அதுக்காக அவங்க தௌபா செய்தார்கள் என்று அல்லாஹ்வு தஆலா குர்ஆன்ல சொல்கிறார். அப்ப வியாபாரம் வந்து எங்களுடைய தொழுகைக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, எங்களுடைய மார்க்க ரீதியான கடமைகளுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு எங்களுடைய நிறைய சகோதரர் வியாபாரம் செய்யக்கூடிய சகோதரர்களை பார்த்தா உண்மையிலே அவங்க பாவம், அவங்கள வாழ்க்கைய அவங்க அனுபவிக்கிறது கிடையாது. வண்டி சக்கரம் மாதிரி ஒரே ரூட்ல ஒண்டா ஓடிட்டு இருப்பாங்க. சாலையில முன்னோடனே பதறி பதறி போறது, கடையை துறக்கிறது, அங்கேயே இருக்கிறது, ராவைக்கு பதறி பதறி வாரது, வந்தோடனே படுக்கிறது, இதுதான் அவங்களுடைய டெய்லி. இப்படித்தான் அவங்களோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அவங்களோட வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கை தான் தொடர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எங்கேயாவது இந்த ஏப்ரல்ல இந்த சிங்கள மக்களுக்கு பெருநாள் லீவுன்னு வந்தா தான் அவங்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும்ங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க டைமுக்கு சாப்பிடுறது இல்ல, டைமுக்கு தூங்குறது இல்ல, நிம்மதி அவங்களுக்கு குளிக்க முடியாது, ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அவங்க பார்க்க முடியாது, ஒரு இயந்திரமான ஒரு வாழ்க்கைக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. சம்பாதிச்சதை கூட அவங்களால அனுபவிக்க முடியாது. சில முதலாளிமாரை பார்த்தா பாவமா இருக்கும், கடையை திறந்து வச்சுட்டு பெலியனோட வாழ்க்கை நடத்துவான், போக்குல போட்டு போற பெலியன் வரக்குல போறது, அதுதான் அவருடைய முதலாளி வாழ்க்கை. தொழில் செய்யறவனுக்கு அவன் 8 hours வேலை செஞ்சுட்டு அழகாக உருசித்திட்டு ஏதோ ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருப்பான். அப்ப இந்த வாழ்க்கை என்ன செய்யணும், அவங்கள ஒரு சிறை பிடிக்கப்பட்ட மாதிரி ஆகிறது, சில நிர்பந்தங்களை அவங்களா உருவாக்கி கொள்றாங்க. அதுக்கு வேற சில காரணங்கள் இருக்குது, இந்த நம்பிக்கை இல்லாம போடுறது, நாணயம் இல்லாம போடுறது, யாரும் யாரை நம்ப முடியாத நிலைகள், இதெல்லாம் காரணமா இருக்குது. அப்ப இந்த வியாபாரங்கள் வந்து சில பேரை சிறை வாழ்க்கைக்குள் கொண்டு வந்துருது. ஒழுங்க பிள்ளைகளோட அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது, சில வாப்பா மாதிரி பிள்ளைய முடிச்சு பாட்டுறதே கிடையாது, போற நேரமும் புள்ள தூக்கமா இருக்கும், வார நேரமும் புள்ள தூக்கமா இருக்கும், தூக்கத்திலே பாத்துக்க வேண்டியதான். தூக்கத்துல பாக்குறதுல ஒரே ஒரு நன்மை இருக்குது, என்னன்னு கேட்டா தூக்கத்துல பார்க்கும் போது எல்லா பிள்ளையும் அப்பாவியா தெரியும், முடிச்சிருக்கும் போது அவங்க எல்லாம் செய்வாங்க, தூக்கத்துல பார்த்தா அப்பாவியா. அப்ப பிள்ளையினுடைய அந்த பார்த்து பரிதாபமானு பட்டுக்கலாம், பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறதால அவரால் உணர முடியாது. தப்பிதவரை பிள்ளைக்கு சோமெல்லாம் வாய்ப்பு கோல் பண்ணாதான், ஆட்டாக்கு கோல் பண்ணா ஆட்டா வரும், இவரால் அதை கூட பார்க்க முடியாது. அப்ப இப்படியான ஒரு லைஃபுக்கு நாம இந்த லைஃப் வந்து உண்மையிலே அது அவங்க தங்களை ஒரு சிறை வாழ்க்கைக்குள்ள தள்ளி கொள்றாங்க. அப்ப இந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு தொழுத வந்து அவங்களுடைய அல்லாஹ்வுடைய நினைவு வந்து புறக்கணிக்கப்படுது. இப்படியான ஒரு நெருக்கடிக்குள்ள நம்ம வருவோம் சொல்லி சொன்னா இதுல இருந்து நம்ம கலரை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இஸ்லாம் சொன்ன வியாபார அமைப்பு கூட அது இல்லை. அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுடைய வியாபாரத்தை சொல்கிற போது அவங்களுடைய வியாபாரம் தொழுகையை விட்டும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் அவங்களை தடுக்காது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே இது நாங்களுடைய வியாபாரத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம். அடுத்தது இந்த பிசினஸ் பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது ஒரு செய்தி சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமில் பதிவாகக்கூடிய ஹதீஸ் இது. அன்றைக்கு இருந்த பிசினஸ் வந்து ஒரு சந்தை இருக்கும், அந்த சந்தையில தான் வியாபாரம் நடக்கும், எல்லாம் பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி நடக்கக்கூடிய வியாபாரம் கிடையாது. இன்னைக்கு ஊருக்குள்ள சந்தையாயிருச்சு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, லா தக்கூனன்னா இனி ஸ்தத அவ்வலமை எதுகுல சூக்க பல ஆகிரமை யஹ்ருஜு மின்ஹா, உன்னால் முடிஞ்சால் சந்தைக்குள் நுழைகிற முதல் நபராக நீ இருக்காதே, சந்தையை விட்டு வெளியே வர கடைசி ஆளாகவும் இருக்காதே. இப்ப நம்ம நினைக்கலாம் யாராவது ஒரு ஆள் முன்னால போய்த்தானே ஆகும் சொல்லி, அது யாராவது போய் தொலைட்டு நான் போயிடக்கூடாதுன்னு நினைக்கணும். கடைசியில யாராவது ஒருவர் மார்க்கெட் விட்டு வரணும் தானே நம்ம நினைக்கலாம், அது யாராவது போய்க்கணும், நான் அப்படி ஆகிடக்கூடாது. இப்ப இன்றைக்கு நம்ம பதறி பதறி பிசினஸ் எப்படி பண்றோம்டா, எல்லாரும் போய் திறக்கிறது கிடையாது நான் திறந்துடணும், எல்லாரும் மூணத்துக்கு போல நான் 12 hours எவனாவத்தன் பஸ் விட்டு இறங்கினா வாங்குறதுக்கு ஏதாவது சாமான் இருந்தா என்னத்த வாங்கிட்டு போகட்டும்னு சொல்லி கடைசி நபரா நான் வரோன்னு எதிர்பார்க்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களா, உங்களால ஏழு சொன்னா சந்தைக்கு போகிற முதல் நபராகவும் சந்தையை விட்டு வர்ற கடைசி நபராகவும் நீங்க ஆகிறாருங்க. அப்ப பிசினஸ்க்கு முழு டைமையும் போட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க. அதாவது சில பிசினஸ் இருக்குது நம்ம போன்ல நடந்துட்டு போயிடலாம், ஆன்லைன்ல நடந்துட்டு போயிடலாம், நம்ம இறங்கி செய்யற வேலையில புல் டைம் வேலையா நம்ம இதை ஆக்கிடக்கூடாது. அதே நேரத்தில் சந்தையை பொறுத்தளவு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது சைத்தான் கூடுற இடம், சைத்தான் தனது கொடி அங்கதான் நாட்டுறான். எனவே நீங்க சந்தைக்கு போகிற முதல் நபராகவும் இருக்காதீங்க, சந்தையை விட்டு வெளியே வர கடைசி நபராகவும் நீங்க இருக்காதீங்க. போகலாம் சந்தைக்கு, நம்ம அதிக வச்சு சந்தைக்கு போக கூடாதுன்னு விலகி கூடக்கூடாது. நபிய பத்தி காவியர்கள் செய்த விமர்சனங்கள் ஒன்று, எம்சிபி லஸ்வார், இவர் பஜார்ல திரியிறாரு, இவரை எப்படி நபியா ஏத்துக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அவர் பஜார்ல திரியிறாருங்கிறத மறுக்கல, நபினா பஜாருக்கு போவாரு, ரசூலுல்லாஹ் பஜாருக்கு போயிருக்காங்க, பஜார்ல செய்ய வேண்டிய கடமைகள் அவங்களுக்கு இருந்து அதை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நாங்க வியாபார நிமித்தமாக போறதாக இருந்தா முதலாளாக போகாம தவிர்ந்து கொள்வதும் கடைசி ஆளாக வருவதை தவிர்ந்து கொள்வதும் இங்க சிறப்பிச்சு சொல்லப்படுது. ஆனா ரசூல் அங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை பயன்படுத்தாங்க, இனிஸ்தால முடிஞ்சா இதை கடைபிடினு சொல்றாங்க. நம்ம நேரத்துல வாக்கள் வந்திருப்பாங்க போறோம், உத்தரம் இல்ல, இந்த மத்த உத்தரம் கடை திறக்கல, அதனால நான் இன்றைக்கு திறக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்க அவசியம் இல்லை, நம்ம பேச்ச திறந்துடலாம், முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்க பேணிக் கொள்ளுங்க என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. நம்ம பிசினஸ் பண்ணும்போது அதை நம்ம கவனத்துல முழுக்க இதுதான் நம்மளோட குறிக்கோள் என்று ஆகாம இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சோர்களே, இன்றைக்கு பிசினஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே இதுதான், எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாருமே இன்றைக்கு இதுல பொழுதுபோக்கான ஒரு நிலைக்கு வந்து, பிசினஸ்ல மட்டும் இல்லை அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே இதுல ஒரு பொழுதுபோக்கான நிலைக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா வியாபாரத்தை பத்தி பேசுற சந்தர்ப்பத்தில் வியாபாரத்தை வேறையாகவும் வட்டியை வேறையாகவும் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு எல்லா பிசினஸும் வட்டியோட கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்க பாக்குறோம். இது எங்களுடைய பிசினஸுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பெரிய ஒரு முசீபத். எல்லா குடும்பங்களையும் இந்த நிலையை பாக்குறோம். சாதாரணமா திடீர்னு கரண்ட் பில்லு கட்டாதவங்க கரண்டை கட் பண்ண போறாங்க, பிளட் லைன் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அன்றைக்கு கிராமிய வங்கி ஃபுல்லா பொம்பளை எல்லாம் போலீஸ்ல பாக்கலாம், நகையை கொண்டு அடகு வச்சுட்டு காசு கட்ட போறாங்க. சில பேர் இந்த நகை போன்ற சாமான வாங்கும் போதே இந்த நோக்கத்துல வாங்குறாங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா வச்சுக்கலாம், ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வந்தா அடகு வைக்கலாம்ங்கிறதுக்காகவே வாங்குறாங்க. வாங்கும் போதே நீயத்து தப்பான ஒரு நீயத்துல வாங்குறாங்க. இதை வித்து தொலைஞ்சிட்டு பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு சொன்னா அதுக்கும் மனசு வருதில்லை. டெய்லி பேப்பர்ல ஒரு விளம்பரம் பார்க்கிறோம், அடகு வைக்கப்பட்ட அறுதியான நகைகள் ஏல விற்பனை. டெய்லி இந்த நகைகள் ஏல விற்பனை நடந்துட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக இன்னைக்கு இந்த வங்கியில அதாவது இந்த அடகின் மூலமாக வங்கி வருமானம் பெறக்கூடிய இடங்களை பார்த்தா முஸ்லீம்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதிகள். ஏன்னா சிங்கள மக்கள் பெரும்பாலும் நகை அணிகிற பழக்கம் குறவு. முஸ்லீம் பகுதிகளில் உள்ள கிராமிய வங்கிகள் தான் அவங்களுக்கு வருமானத்துக்குரியதா இருக்கு. நம்ம தைரியமா ஒரு விஷயத்தை சொல்லலாம், முஸ்லீம்கள் செறிவாக உள்ள பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கட்டாயமா பிரைவேட் கிளினிக்கள் இருக்கும், கூடாது இல்ல பிரைவேட் கிளினிக்கள் இருக்கும். அதாவது வேற சமுதாய டாக்டர்மார் எல்லாம் வந்து அவங்களோட ஏரியாவை விட்டுட்டு முஸ்லீம் ஏரியாவில் கிளினிக் திறக்கிற அளவுக்கு பிரைவேட் கிளினிக்கள் இருக்கும், வங்கிகள் இருக்கும். ஒன்றுக்கு ரெண்டு மூணு வங்கிகளும் கிராமிய வங்கிகளும் சந்தேகம் இல்லாம இருக்கும், பார்மசிகள் அதிகமா இருக்கும். அது போக சாதாரண எல்லா வகையான கடைகளையும் நம்ம பார்க்கலாம். ஆனா சில நம்ம பார்க்க சின்ன சின்ன சிங்கள கிராமங்கள்ல இப்ப அது அவங்க பகுதியிலையும் குறைஞ்சிட்டு வந்துச்சு, பொது லைப்ரரி இருக்குது. இந்த பொது லைப்ரரி என்கிற நிலையை எந்த முஸ்லீம் ஊர்லயும் பார்க்க முடியாது என்கிற நிலையை நாங்க பார்க்கணும். வைத்தியசாலைகளுக்கு அதாவது உள்ளூர்கள் அவசர சின்ன சின்ன நோய்களுக்கு மருந்து இருக்கிறதுக்கு கிளினிக்கல் கவர்மெண்ட் கிளினிக்கல் இருக்குது. இது வேற சமுதாய கிளினிக் சமுதாய மக்கள் வாழக்கூடிய இடங்கள் இருக்கு, முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில் இல்லை. அவங்களும் நம்ம பிசினஸுக்கே யூஸ் பண்ணணும் என்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா கன்னியாகுமரி சொல்றேன், இந்த வட்டி தொடர்புல கட்டாயமாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. எல்லாருமே ஒரு ஒரு அதாவது சோ வாழ்க்கைக்கு நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம். இது எங்களை ஒரு அதாவது நெருக்கடியான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு சேருது. அவனுக்கு கார்ல போறது, அடுத்தவனுக்கு முன்னால கலசா இறங்குறது, அது பெருமையா தெரியுது. கொஞ்ச நாள் ஓடி மாட்டது போதுதான் தெரியுது அவரு லீசிங்ல தான் வாகனம் ஓடி இருக்கலாம். இதுக்கு நீ பஸ்ல போயிருக்கலாமே நிம்மதியா, அதுக்கு அதாவது வட்டியில போயிட்டு இப்படி ஒரு கௌரவம் எடுக்கிறத விட, வட்டியில போயிட்டு ஒரு சொகுசு அனுபவிக்கிறத விட, நீ ரோட்ல போற வாகனத்துல ஏறி திரிஞ்சிருக்கலாம், அதுல ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்தவனுக்கு தன்னை கௌரவமா காட்டிக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. கையில இல்லாதவன் எதுக்கு இருக்கிறவன் வாங்கிட்டு போறான், பிரச்சனை இல்ல. அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இருக்குதோ அதை அவங்க வெளிப்படுத்தும் மூலமா வாழலாம். இல்லாதவன் எதுக்கு வட்டியில போட்டு இந்த ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்கு அவன் போகணும். எனவே இது விஷயமாக நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. சின்னதோ பெருசோ வட்டி கலக்காம இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். இதுல அல்லாஹ் தஆலா வட்டி சம்பந்தமாக சொல்லக்கூடிய அந்த வசனங்களை பாருங்க, உண்கிறார்களோ அவர்கள் மறுமையில சைத்தான் தீண்டியவனை போல, அதாவது பைத்தியக்காரனாக இறங்குவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வியாபாரமும் வட்டிய போலதானே இருக்குதுன்னு சொன்னாங்க. இஸ்லாம் வியாபாரம் செய்யுங்கன்னு சொல்லும் போது யாரே வட்டி வேணான்றீங்க, வியாபாரமும் வட்டி பிசினஸ் இந்த வட்டி மாதிரி தான் இருக்குது. நாங்க 100 ரூபாய் கொடுத்துருவோம், 110 ரூபா வாங்குறோம். நீங்க 100 ரூபாய் சாமான வாங்கி 110 ரூபாய்க்கு விக்கிறீங்க, ரெண்டும் ஒன்றுதானு சொன்னாங்க. இது ஒரு ஆர்குமெண்ட் அவங்க வச்சாங்க. நம்ம இஸ்லாத்தோட அடிப்படையை புரிஞ்சு கொள்ளணும். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு அல்லாஹ் பதில் சொல்லல, இந்த வாதத்துக்கு மறுப்பு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில பாருங்க, அல்லா வியாபாரத்தை ஆகுமாக்கி வட்டிய ஹராமாக்கி இருக்கிறார். அல்லாட்ட சட்டம் இதுதான். இதுக்கு நீங்க எத்தனை 1000 ஆர்குமெண்ட் வச்சு நியாயப்படுத்துற மாதிரி பேசினாலும் இந்த சட்டம் மாறாது. வட்டி ஹராம், வர்த்தகம் ஆகுமானது, இதுதான் அல்லாவுடைய சட்டம். நீங்க வட்டியும் வர்த்தகம் ஒன்று போல இருக்குதுன்னு சொல்லி நீங்க வாதம் செஞ்சாலும் ஒன்று போல இருந்தாலும் எதா அல்ல ஆகுமாக்கினாலும் அதுதான் ஆகுமானது, எதா அல்ல ஹராமாக்கினாலும் அதுதான் ஹராமானது. பமஞ்சாஹு மௌஇலத்தும் மின் ரப்பிஹி, வட்டி கூடாது என்ற சட்டம் அல்லாஹ்விடமிருந்து யாரிடமாவது வந்து பந்தஹா அவன் வட்டியை விட்டு ஒதுங்கிக் கொண்டால் பலகுமா சலப், அவன் கடந்த காலத்தில் செஞ்ச வட்டியோடு உள்ள தொடர்புகள் எல்லாம் அறுந்து போயிடும். அம்ருஹு இலல்லாஹ், அவனுடைய முடிவை பொறுத்தவரை அல்லாஹ்ட்ட இருக்கும். வமன் ஆத ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபீஹா காலிதூன், வட்டி கூடாதுங்கிறது தெளிவானதுக்கு பிறகும் யார் மீண்டும் வட்டியில போய் சேர்கிறானோ ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். குர்ஆன்ல அல்லாஹ்வு தஆலா மூணே மூணு விஷயத்துக்கு தான் நிரந்தரமான நரகம்னு சொல்கிறான். அவங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கலாம், சிறுப்பு இல்லைங்கிறதுனால எப்பயாவது மன்னிக்கப்படலாம். இந்த நிரந்தரம் என்கிற வாசகத்தை அல்லாஹ்வு தஆலா வட்டிக்கும் கொலைக்கும் சிறுக்குக்கும் தான் பயன்படுத்திருக்கிறான். அப்ப இந்த அல்லாஹ்வு தஆலா அவங்க நரகத்தில் இருப்பாங்க, நிரந்தரமா இருப்பாங்க. அப்ப இவ்வளவு கடுமையான ஒரு பாவத்தனம் ஒரு வியாபாரத்துக்காகவோ அன்றாட சில பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகவோ செய்கிறோம் சொல்லி சொன்னால் இது அதாவது எங்களுடைய மர்மை வாழ்க்கையை அழிச்சு கொள்ளதா இருக்கு. அடுத்து பாருங்க, எம் ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பியு சதக்காத், அல்லாஹ் வட்டியை அளிப்பான் சதக்காவை வளர செய்வான். ரிபா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம், வட்டிக்கு ரிபா என்கிற வார்த்தை தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். ரிபா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வளர்ச்சி என்கிறது தான், ரிபா என்றால் வளர்ச்சி தான் சொல்லுக்கு அர்த்தம். உதாரணமா நாங்க ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரான்னு சொல்றோமே, சின்ன வயதில் என் தாய் தகப்பன் என்னை எப்படி அன்பு காட்டி வளர்த்தார்களோ அது போல நீ அவங்க மேல அன்பு காட்டுவாயாக சொல்றமே, அந்த வார்த்தை தான் இறை வந்திருக்கு. ரிபா என்று சொன்னால் அரபு மொழியில அது அர்த்தம் வந்து வளர்ச்சி. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, வட்டிங்கிறது உண்மையில வளர்ச்சி தான் அர்த்தத்தை பார்க்கும்போது. ஆனா அல்லாஹ் தஆலா வட்டியை அளிப்பான், இதுதான் வட்டிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய முடிவு. நீங்க வட்டியில 1000 தான் வளர்ச்சி இருப்பதாக கண்டாலும் வட்டி ஒரு அழிவை கொண்டு வரும். அது வெளிப்படையான பார்வை வளர்ச்சி தான். 100 ரூபாய் கொடுத்துட்டு 110 ரூபாய் வாங்கினா வளர்ச்சி தான், அவனுக்கு எப்பயுமே கொடுக்கறவனுக்கு நஷ்டம் வரப்போறது கிடையாது. ஆனா வட்டியினுடைய முடிவு அழிவு வரும், அந்த அழிவு என்ன ரூபத்துல வரும்னு தெரியாது. வட்டியினுடைய முடிவு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், வட்டியை அல்லாஹ் அழிப்பான் சதக்காவை அல்லாஹ் வளர்ப்பான். ஏற்கனவே சொல்லப்பட்டது வட்டியோட தொடர்பு உள்ளவங்க தங்களுடைய மர்மை வாழ்வை நஷ்டமாக்கிக்குவாங்க, அவங்க மர்மையெல்லாம் நரகத்துக்கு போவாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க, மர்மம் மட்டும் இல்ல உங்களோட உலக வாழ்க்கையில அழிவு வரும். அப்ப நம்ம வட்டியோட தொடர்பான பிசினஸ் பண்ணினால் அந்த பிசினஸ் இறுதி முடிவு, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு மூளையை பயன்படுத்தினாலும் சரி, எவ்வளவு டைம் செலவழிச்சாலும் சரி, முடிவு வரப்போகுது அழிவு தான். அது எப்ப ஆரம்பத்தில் வருமா, கடைசியில வருமா, இடையில வருமானு தெரியாது. அது ஒரு இனவாதமா வருமா, தாக்குதலா வருமாங்கிறது தெரியாது. நோயா வருமா, நொடியா வருங்கிறத தெரியாது. இயற்கையான அழிவுகளாக நம்ம சொல்லக்கூடிய வெள்ளத்தால வருமா, பூகம்பத்தால வருமானு தெரியாது, ஆனா அழிவு வரும். அப்ப இந்த வட்டியினுடைய முடிவு அழிவு தான். இது உலகத்தில் உங்களுக்கு அழிவு, நரகத்துக்கு போவாங்கன்றது ஆகிரத்துடைய அழிவு. வட்டி என்றது உங்களுடைய இன்மையும் அளிக்கும் மர்மையும் அளிக்கும். இது அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். தொடர்ந்து இதே இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாய் உள்ளதின் ஆமனு இத்தக்குள்ளாக அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், வதருமா பக்கிய மினர் ரிபா, வட்டியில அதாவது நீங்க உண்மையான மூமிகளாக இருந்தால் வட்டியில எஞ்சத நீங்க விட்டுருங்க. பயிலம் தப்பு நீங்கள் இதை செய்யலன்னு சொன்னா இவர சொல்லி அல்லாவுடனும் அவனது தூதருடனும் போர் செய்ய நீங்க தயாராகுங்க. வட்டிங்கிறது அல்லாவோட செய்யக்கூடிய போர். அப்ப இந்த போர்ல வந்து நிச்சயமா வெற்றி கிடைக்காது, அழிவு தான் உண்டாகும், இதுல சந்தேகம் கிடையாது. இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சொல்றே, நம்ம பிசினஸ் செஞ்சாலும் சரி செய்யாட்டையும் சரி, எந்த அடிப்படையிலையும் நாங்க வட்டியோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள, வட்டியில முடிவு அழிவு தான். ஆனா இன்றைக்கு சைத்தான் வந்து பல கோணங்கள்ல மக்களை வழிகெடுக்கிறார். ஒருத்தர் நிம்மதியா கடையை போட்டு அன்றாடம் வாழ்றதுக்கு தேவையா உழைச்சிட்டு இருக்கான், எப்படினாவது ஒருத்தன் கூட்டாளிங்கிற பேர்ல அல்லது உதவி செய்யறவங்க ஒத்து அவன் ஆலோசனை சொல்றவங்க பேர்ல வந்து சும்மா உள்ளவன உசு பேத்திட்டு போயிடுவான். மச்சா அவன் லோனை போடுறான், லோனை போட்டா கடையை பெருசாக்குன்னா லோனையும் கட்டி முடிச்சிடலாம், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை காணலாம், எவ்வளவு காலத்துக்கு இதே மாதிரி இருக்க போறா, எவ்வளவு காலத்துக்கு நீங்க இன்னும் மோட்டர் பைக் போகல கார் வாங்கல இல்லையா, இந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் உசு பேத்துட்டா அநியாயமா லோனை போடுறான். கடைசியில சில நேரத்துக்கு இருந்த கடையை விட்டுட்டு சில நேரம் வீடு வாசல இருந்து நடு ரோட்டுக்கு வரவங்களை பாக்குறேன். சில நேரங்கள்ல நல்லா பிசினஸ் செஞ்சிருக்கிறவங்க வங்கிகள் பிடிக்குது, வட்டி என்கிறது ஏழையிடமிருந்து உறிஞ்சக்கூடிய ரத்தம் அது, அவங்களுக்கு எவ்வளவு பேர் மாட்டிக்கொள்றானோ அவ்வளவுக்கு அவங்களுக்கு நல்லது. மக்கள் அதாவது இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் வறுமைக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா வளர்ச்சி காண முடியாம இருக்கிறாங்கன்னா அடிப்படை செல்வந்த நாடுகளுடைய கடனுக்குள்ள மாட்டிருக்கிறாங்க, வட்டியோடு தொடர்பான கடனுக்குள்ள மாடி இருக்கிறாங்க. இந்த நாடுகளுடைய வளர்ச்சிக்கான பணம் எல்லாம் அவங்களுக்கு வட்டிக்காக போய் கொண்டிருக்குது. அப்ப இந்த வங்கிக்காரன் சும்மா கேட்டு நீங்க பிசினஸ் கழிச்சு போடுங்க உங்களுக்கு தரலாம் சொல்லி உசு பேத்துவாங்க. சில நேரங்களில் இவன் என்ன செய்யறான், பக்கத்து கடையை பார்க்கலாம், அவன் நல்லா கடையை போட்டுக்கிறான், அவன கடை நல்லா கலாசா இருக்குது, அதுக்கு மாதிரி நானும் செஞ்சாத்தான் சரி வரும் சொல்லி. நீங்க அப்படி அதாவது பக்கத்துல உள்ள கடையை போல செய்யணும்னு நீங்க யோசிச்சா பிரச்சனை இல்லை, ஆனா ஹலாலான முறையில செய்யுங்க. வட்டி கலந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது அழிவை உண்டாக்கும், அதெல்லாம் முடிவை சொல்லுங்க. ரிசல்ட் அதெல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த ரிசல்ட் மாறப்போறது கிடையாது, வட்டி கலந்தா அழிவு தான், அந்த முடிவை எங்களால மாற்ற முடியாது. அப்ப அழியத்துக்கு போய் நம்ம குழப்போறோமே என்றதை நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. சில பேர் இந்த அதாவது அநியாயம் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடறாங்க, சில பேருடைய மனைவிமார்கள் இதுக்கு தூண்டுதலாம் அமைஞ்சிடறாங்க, சில இந்த இதுல போய் உழுந்ததுக்கு பிறகு அவனுக்கு மறையான வாழ்க்கை வாழ முடியாது. சும்மா ஒரு பணத்தை பொறுத்த அளவு ஒரு மனுஷன்கிட்ட திடீர்னு வரக்கூடாது. திடீர்னு ஒருவனுக்கு பணம் வந்தா பணத்துல பெருமதியும் தெரியாது, அதை எப்படி செலவழிக்கணும் தெரியாது, அது பத்து ரூபா இருந்தா எப்படி பதினோரு ரூபா ஆக்கணும் அவனுக்கு தெரியாது, பத்து ரூபாவோ ஒன்பது ஆகிறதுக்கு அவனுக்கு தெரிஞ்சுக்கொள்வான், அதை எட்டு ஆகிறதுக்கு தெரிஞ்சுக்குவான், அதை பதினொன்றா பன்னெண்டு ஆகிறதுக்கு அவனுக்கு தெரியாது. அதனால வசதி உள்ளவங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில வாரிசு சொத்தா சொத்து கொடுக்கறதாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரே அடியா பல பெரும்பகுதியான சொத்து சேர்றதுக்கான வழியை நீங்க செஞ்சீங்கன்னா திடீர்னு அவங்க தடம் புரடுவாங்க. பணம் என்றது கொஞ்சம் கொஞ்சமா வரணும், திடீர்னு வந்தா அவனுக்கு தலைகால் தெரியாம போயிரு. சில பேரை பார்ப்போம், அவங்க எல்லாருமே கணக்கு எப்படி பண்ணுவாங்கடா, மனுஷன் இருக்கக்கூடியது ஒரு எண்ணம் என்னடா, தனக்கு சாதகமாகவே தான் அவன் யோசிப்பான். எந்த விஷயத்த யோசிச்சாலும் மனுஷன் தனக்கு சாதகமா தான் யோசிப்பான், அது மனிதனுடைய இயல்பு. ஏன்னா அவனோட மனசுக்கு அவனுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறான், சாதகமான யோசனை வரும். கலவரத்துல என்ன யோசிப்பான்டா, இது அடிச்சா மூணு நாளைக்கு நிம்மதியா சாப்பிடலான்னு நினைப்பான், அடிச்சு பிடிபட்டா பத்து நாளைக்கு எலும்ப இயலாத அளவுக்கு அடிப்பாங்களேன்னு யோசிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு சாதகமா தான் அவனோட மூளை வேலை செய்யும். ஏன்னா அவனோட மனசு, அதாவது ஹவா அவனோட மனசு அப்படித்தான் சொல்லும். இவங்க என்ன நினைக்கிறான் நினைச்சுன்னா, வீட்டாக்கு அடகு வச்சு ஒரு பத்து லட்சம் ரூபாய் காசி வாங்குது, நம்ம கடையை போட்டோம்னு சொன்னா இந்த கடையில இருந்து அதாவது இப்ப நான் மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் உழைக்கிறேன்னு சொன்னா பத்து லட்சத்துக்கு மாசத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் உழைக்கலாம், முப்பதாயிரம் ரூபாய் மேலதிகமா வரும், இந்த முப்பதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கட்டணும்டா, ஏன்னா வந்தாட வாழ்க்கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் கூடுதோ அது கொஞ்ச நாள் உடனே அதுவும் முடிஞ்சிடும். இப்ப அந்த டைம்ல என்ன பிசினஸ் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வருகாய், இந்த பிசினஸ் வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஆகிடும், அப்ப ஆகா ஓஹோன்னு வாழலாம். இப்படித்தான் அந்த நலவுகளா சேர்த்து கனவு சொல்லிட்டு இருக்கு. லோனுக்கு போட்டு காசு எடுத்துருவான், காசை எடுத்தது கடை இந்த மாசம் பத்தாம் தேதி தொடக்கணும் இருந்தது பத்தாம் தேதி தொடக்கலாம் போகும், கடவேலாம் முடியாம இருக்கும். இப்ப கையில காசு இருக்கும் ஆனா கடை தொடர்ந்து போடாது, இவர கணக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிழையாயிட்டு வரும், டேட்டு பிழையாகும். கடையை தொடர்ந்த உடனே இவர் கணக்கு பார்த்த அளவுக்கு வியாபாரம் போகாம இருக்கும். சில நேரத்துக்கு செக்குக்கு காசி போடுறதுக்காக ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினதா நாற்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிலைமை வரும் காசி போடுறதுக்காக. அப்ப அந்த எதிர்பார்த்த லாபங்கள் வராம போகும். ஒரு கையில காசி கிடைச்சோடனே இவனோட வாழ்க்கையில மாற்றம் வரும், பொண்டாட்டின நடவடிக்கையில மாற்றம் வரும். சும்மா நடந்து போனவன் ஆட்டோல போகணும் கார்ல போகணும்னு சொல்லுவார். சின்ன ஒரு நோய்